நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி 21 அதிகாரம் 34 தொடங்கி 36 வரையிலான இறை வார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, உங்கள் உள்ளங்கள் குடிவெறி களியாட்டத்தாலும் இவ்வுலக வாழ்க்கைக்குரிய கவலையினாலும் மந்தமடையாதவாறு அந்த நாள் திடீரென வந்து ஒரு கன்னியைப் போல உங்களை சிக்க வைக்காதவாறு எச்சரிக்கையாயிருங்கள். மண்ணுலக எங்கும் குடியிருக்கும் எல்லார் மீதும் அந்த நாள் வந்தே தீரும். ஆகையால் நிகழப்போகும் அனைத்திலுமிருந்தும் தப்புவதற்கும் மானுடமகன் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்கும் எப்போதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய இறை மக்களே, தொடக்க உரையில் நான் சொன்னது போல இன்று இந்த இரண்டு வாசகங்களையும் மையப்படுத்தி நாம் சிந்தித்து தியானித்து வாழ்வாக்கப் போகிற ஒரு அருமையான சிந்தனை, கவலையை துறந்து கடவுளை கண்டுகொள்ள விழிப்பாயிருங்கள். கவலையை துறந்து கடவுளை கண்டுகொள்ள விழிப்பாயிருங்கள் என்று நாம் சிந்திக்கப் போகிறோம். அன்புக்குரியவர்களே, விழிப்பாயிருங்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? ஆண்டவர் பல இடங்களில் இந்த வார்த்தையை சொல்வார். விழிப்பாயிருங்கள், விழிப்பாயிருங்கள் என்கிற வார்த்தையை பல முறை சொல்லிக்கொண்டே இருப்பார். அப்படி என்று சொன்னால் என்ன, மக்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற அர்த்தமா? இல்லை, அவர் புறவெளிப்பை பற்றி பேசுகிறார். விழிப்பாயிருப்பது என்பது அகப்பார்வையை பற்றி அவர் அதிகமாக பேசுகிறார், ஒளிய புறத்தை பற்றி பேசுவதே இல்லை. புறவெளிப்பு தான் முக்கியம் என்று சொன்னால், உலகத்தில் ஒரு மனிதர் இருக்கிறார், எல்கர் என்கிற ஒரு மனிதர் இருக்கிறார், வியட்நாம் தேசத்தில் இருக்கிறார். அவர் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாக தூங்காமலே இருக்கிறார். மிகப்பெரிய ஒரு கின்னஸ் ரெக்கார்டு அவர் கைவசம் இருக்கிறது. கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் தூங்காமலே இருக்கிறார் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. நம்முடைய கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் இருக்கிறது, அதே நேரத்தில் பிற சமய மக்கள் மத்தியிலும் இந்த ஒரு பழக்கம் இருக்கிறது. இரவு ஜபம், பௌர்ணமி ஜபம் என்றெல்லாம் சொல்லி இரவெல்லாம் முழித்து கொண்டே இருப்பார்கள். கண்ணை விழித்திருப்பதால் ஒன்றும் மாறப்போவதில்லை. ஆண்டவர் சொல்வது, எல்லா மத நம்பிக்கையில் நமக்கு சொல்லி கொடுப்பது புறவெளிப்பை பற்றி அல்ல, அகவெளிப்பை பற்றி அதிகமாக பேசுகிறது. அகவெளிப்பு என்பது ஆன்மீக விழிப்பு, இது ரெண்டும் நெருங்கி போகக்கூடிய ஒன்று. அகவெளிப்பு என்பதும் ஆன்மீக விழிப்பு என்றும் நாம் இந்த நாளில் சிந்திக்கவிருக்கிறோம். விழிப்பாயிருங்கள் என்பது நம்மை ஆட்டி படைக்கின்ற இன்றைய பாவத்திலிருந்து, பலவீனமாக்கக்கூடிய காரியங்களிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வது. அதுதான் முக்கியமான ஒரு காரியம். நம்மை ஆட்டி படைக்கிற பாவங்களிலிருந்தும் பலவீனத்துக்குரிய காரியங்களிலிருந்தும் நாம் எப்படி நம்மை தற்காத்துக் கொள்கிறோம் என்பதைத்தான் விழிப்பாயிருங்கள் என்று சொல்லுகிறது. இந்த பாவத்தை குறித்த, பலவீனத்தை குறித்த ஒரு அழகையினுடைய ஒரு போர் தொடுத்தல் அல்லது அதனுடைய எதிர்ப்பு எப்போது மனிதனுக்குள் இருந்து கொண்டுதான் இருக்கும். அது நானும் நீங்களும் அதற்கு அந்நியப்பட்டவர்கள் அல்ல. ஏனென்று சொன்னால், உலகெங்கும் சென்று இந்த ஆண்டுடைய நற்செய்தியை உலகெங்கும் அறிவித்த மனிதர்களில் மிக முக்கியமான ஒருவராக இருக்கிற பவுலடியாருக்கு அப்பேற்பட்ட ஒரு சோதனை இருந்தது. ரோமியர்களை திருமுகம் 7:14-25 இருக்கிற அந்த இறை வார்த்தைகளை நாம் எடுத்து வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு சாதாரண மனிதனாக தன்னுடைய பலவீனத்தை அவர் எப்படியோ வெளிப்படுத்துவார். பவுலடியார் அவர் சொல்வார், நான் நல்லதைத்தான் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன், நான் நினைப்பது நல்லதுதான் செய்ய வேண்டும் நினைக்கிறேன், ஆனால் என்னால் செய்ய முடியவில்லை. காரணம், என்னுள் குடிகொண்டிருந்து செயலாற்றும் பாவமே அல்லது அழகையே என்பதை அவர் தெளிவாக உணர்த்துகிறார். முதல் காரியம், நாம் விழிப்பாக இருக்கிறோம் என்பதனுடைய முதலடி, நான் பாவத்தில் இருக்கிறேன் என்கிற ஒரு உணர்வு, நான் பலவீனமாக இருக்கிறேன் என்கிற ஒரு உணர்வு நமக்குள் இருக்க வேண்டும். அப்படி ஒரு உணர்வு நமக்குள் இருந்தது என்று சொன்னால், நாம் எல்லோருமே விழிப்பை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்று நாம் சொல்ல முடியும். ஆனால் எனக்கு இதுதான் ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. இன்றைக்கு குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில், இன்றைக்கு வளர்ந்து வருகிற தலைமுறைகளுக்கு மத்தியில் இந்த பாவம் என்கிற உணர்வே இல்லை. sense of sin என்று சொல்லுகிறார்கள் அது முழுவதுமாக அற்றுப்போய் விட்டதோ என்று தெரிகிறது. எப்படி ஃபாதர் இதை சொல்றீங்க அப்படின்னு கூட நீங்க கேட்கலாம். இந்த தவசு காலத்துல பங்குகளில் பார்ப்போம், தவக்காலங்கள் தெருவருகை காலங்கள் கூட எடுத்துக்கொள்வோமே, பங்கு தந்தையர்கள் ரொம்ப சிரமப்பட்டு வெளியிலேருந்து சாமியார்கள் எல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு 3 நாள் தியானம், 5 நாள் தியானம், உபவாச தியானம் அப்படிலாம் வச்சு அவர்களுக்கு கடைசியாக இறுதியில் இந்த பாவ சங்கீர்த்தனம் என்கிற ஒப்புற வரலடையாளத்தை தயார் செய்து வைப்பார்கள். நான் பல நேரங்களில் பாவ சங்கீர்த்தனம் அந்த தொட்டியில் உட்கார்ந்திருக்க போது பார்ப்பேன், 60க்கு மேலே வரும் அல்லது 10க்குள்ளதான் வரும். இந்த இடைப்பட்டையில் இருக்கிற, இந்த இடைப்பட்ட நிலையில் இருக்கிற இந்த இளைஞர் பட்டாரம்லாம் எங்கு செல்கிறார்கள் என்றே தெரியவில்லை அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கெல்லாம் பாவத்தை குறித்த ஒரு உணர்வு இன்றைக்கு குறைந்து கொண்டே போய்கொண்டே இருக்கிறது. பெற்றோரை மதிக்க வேண்டும், நம்முடைய கடமைகளை செய்ய வேண்டும், ஆண்டவருக்கு பயந்திருக்க வேண்டும், கடவுள் என்னை கண்ணோக்கி கொண்டிருக்கிறார், அவருடைய பார்வையிலிருந்து என்னால் ஒருபோதும் விலகி செல்ல முடியாது, அவர் என்னாலும் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்கிற உணர்வெல்லாம் இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு மத்தியில் மிக 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 சொற்பமான நிலையில்தான் அதனுடைய அளவீடு இருக்கிறது என்பதை நான் உறுதிப்பட சொல்ல முடியும். அப்போ இளைஞர்கள் தான் காரணம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த கிளைய சமுதாயம் வெளிப்பட்ட நிலையில் இருக்கிறது அப்படின்னா, அல்லது மாணவ சமுதாயம் வெளிப்பட்ட நிலையில் இருக்கிறது, நம்ம வீட்டு பிள்ளைங்கெல்லாம் வெளிப்பட்ட நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னா என் பிள்ளைதான் காரணம்னு சொல்கிறோம்னா நம்மளை மாதிரி பாவி யாருமே இல்லை. அதற்கு காரணம் பெற்றவர்கள் நாம தான் காரணம், வீட்டில் இருக்கிற பெரியவர்கள் நாம தான் காரணம். அந்த பிள்ளைகள் பார்க்கக்கூடிய அளவிற்கு ஒரு முன்னுதாரணமான வாழ்க்கையை நம்ம வாழலையே அப்படின்றத நாம் எல்லாருமே இன்றைக்கு நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அதை நாம் சிந்திக்க வேண்டும் என்றும் உங்களுக்கு அழைப்பு கொடுக்குறேன். ஒரு மாதத்துக்கு முன்பாக ஒரு குடும்பத்தோடு என்னை ஒருத்தர் சந்திக்க வந்திருந்தாங்க. அப்போ வருகிற பொழுது அந்த பெண் பிள்ளை 10ஆம் வகுப்பு படித்த ஒரு பெண் பிள்ளை, அந்த பிள்ளைக்கு ஏதோ ஒரு விதத்தில் அந்த இன கவர்ச்சி, இன ஈர்ப்பு, அந்த பிள்ளை ஒரு இன்னொருத்த மேலே காதல் வயப்பட்டு போகிறான். வீட்டில் சொல்லி பார்க்குறாங்க அந்த பிள்ளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையே இல்லை. 10ஆம் வகுப்பு பிள்ளை வெரி ஸ்ட்ராங், ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறான், கட்டுனா அவனை தான் கட்டுவேன் அப்படின்னு உறுதியாக நிற்கிறான். அவங்க அம்மா எவ்வளோ சொல்லி பார்த்தாங்க, அடித்து பார்த்தாங்க, மிதித்து பார்த்தா ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியல. உடனே சரி எனக்கு தெரிந்த குடும்பம் என்பதனால் என்னை கூட்டி வந்தாங்க. நான் எவ்வளவோ அறிவுரைகள்லாம் சொன்னேன், இப்படி இல்லைம்மா இது வாழ்க்கை இல்லை, இது வந்து ஒரு இன கவர்ச்சி ஈர்ப்பு தான், அதையெல்லாம் நீ கடந்து போகணும் அப்படிலாம் நான் சொன்னேன். ஆனால் அந்த குட்டி மனசில் அது பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தவே இல்லை. கடைசியாக நான் நினச்சி பார்த்தீங்கன்னா இவ்வளவு சொல்கிறோம், இந்த குழந்தைக்கு ஏன் இது புரிய மாட்டேனது, 10ஆம் வகுப்பு தான் அந்த இளமைக்குள்ளாக அந்த குழந்தை கடந்து செல்கிறது, ஏன் இந்த புரிதல் வரமாட்டேனது அப்படின்னு யோசிக்கிற பொழுதுதான் எனக்கு பின்பாகப்பட்டது. அவங்க அம்மா 16 வயசில் கல்யாணம் பண்ணி 3 பிள்ளை பெற்றுக்கிறாங்க. அப்போது அந்த குழந்தை மனசில் ஆழமாக பதிஞ்சிருச்சு, எங்கள் அம்மாவே 16 வயசில் கல்யாணம் பண்ணும் போது நான் ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு. இதை ஒரு தவறான முன்னுதாரணமாக இல்லை, அந்த தாய் சொல்லுகிறார், இல்லை எனக்கு கிடைத்த கணவர் போல என் பிள்ளைக்கு கிடைக்காமல் போய்விட்டால் கஷ்டமாகி போய்விடுமே சாமி வாழ்க்கை என்றெல்லாம் சொல்கிறார்கள். அந்த பிள்ளையிடமும் அதை சொல்கிறார்கள், குழந்தைக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையே அல்ல. எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு பிள்ளைகள் பாவத்திற்குள்ளும் பலவீனத்திற்குள்ளும் அடிமைப்பட்டு போய்விடுகிறார்கள் என்று சொன்னால் பிள்ளைகள் மட்டும் காரணமல்ல, பெற்றோராகிய நாமும் அதற்கான பொறுப்பை ஏற்க வேண்டும் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆக இந்த விழிப்பு நிலை நோக்கிய பயணம்தான் திருச்சபை நமக்கு கொடுக்கிற எல்லா திருவழிபாட்டு காரியங்களும், இந்த விழிப்பு நிலை நோக்கிய பயணத்திற்கு தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அனைத்து பக்தி முயற்சிகளும் என்பதையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தானியேல் புத்தகத்தில் 12வது அதிகாரத்தில் 8வது வசனம் மிக அருமையான ஒரு வசனம் இருக்கிறது. பலரை நல்வழிக்கு கொணர்ந்தவர் விண்மீன்களைப் போல என்றென்றும் முடிவில்லாத காலத்திற்கும் ஒளி வீசி திகழ்வார். அருமையான ஒரு இறைவார்த்தை. பலரை நல்வழிக்கு கொண்டு வந்தவர்கள் விண்மீன்களைப் போல என்றென்றும் முடிவில்லாத காலத்திற்கும் ஒளி வீசுவார்கள். பல நேரங்களில் இந்த விழிப்பு நிலை என்பது ஒரு சில பேர் தன்னுடைய ஜபத்தினால், கடவுளுடைய வல்லமையினால், தன்னுடைய ஒருத்தலினால் இந்த பாவத்தை குறித்த ஒரு விதமான தெளிவு இருக்கிற பொழுது அவர்கள் விழிப்பு நிலை அடைவார்கள். தான் பெற்ற அந்த விழிப்பு நிலையை ஒரு விதத்தில் சொல்லப்போனால் தான் பெற்றுக்கொண்ட அந்த கிறிஸ்து அனுபவத்தை பிறரோடு பகிர்ந்து கொள்வதில்லை. யாரெல்லாம் தான் பெற்ற அந்த கிறிஸ்து அனுபவத்தை பிறரோடு பகிர்ந்து கொண்டார்களோ அவர்களை இன்றைக்கு திருச்சபை என்ன சொல்லுகிறது, புனிதர்கள் என்று சொல்லுகிறது. சமீப காலத்தில் அவர்கள் எப்படி சொல்லுகிறது, அவர்களை ஆன்மீக வழிகாட்டிகள் என்று சொல்லுகிறது. இப்படி யாரெல்லாம் செய்யவில்லையோ, அதை இதை சம்பந்தப்பட்டவர்கள் செய்யாமல் இருக்கிற பொழுது அவர்கள் சார்ந்திருக்கிற அமைப்பு வளர்வதே இல்லை. இன்றைக்கி வந்து எல்லாரும் மகாவீரர், மிகப்பெரிய ஒரு ஞானி, புத்தருடைய காலத்தில் வாழ்ந்த, சமகாலத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய ஒரு ஞானி, இன்னைக்கு அந்த சமண மதம் பெரிய அளவில் வளரவில்லை என்று சொன்னால் தான் பெற்ற விழிப்பை அவர்களோடு பிறரோடு பகிர்ந்து கொள்ளவில்லை என்றுதான் அர்த்தம். தான் பெற்ற அந்த அனுபவத்தை பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும், செய்யவே இல்லை. மிக எளிமையான உதாரணம் சொல்லணும்னா, 2000 வருஷத்துக்கு முன்பாக இந்திய தேசத்திற்கு தோமையார் வந்தார். எல்லாருக்கும் தெரியும் தோமையார் வந்தார். வந்தவர் எங்கே போய் சேர்ந்திருக்காருன்னா, தொடக்கத்தில் வந்து கேரளாவில் போய் சேர்ந்திருக்கிறார். தோமையார் இந்தியாவுக்கு வந்த நேரத்தில் மற்ற திருத்தூதர்கள் எல்லாருமே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தேசத்துக்கு மாறி மாறி அங்கங்கே போய் பணி செய்தார்கள். எந்தெந்த தேசத்துக்கெல்லாம் சென்றார்களோ அவர்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட கிறிஸ்தவ நாடுகளாக இன்றைய வரை இருக்கிறார்கள். அவர்கள் செய்த பணி அவ்வளவு தீவிரம். ஏன் தோமையார் வந்த இந்தியா மாத்திரம் தோமையார் காலடி வச்சிருந்த இந்தியா மாத்திரம் ஏன் இன்னும் கிறிஸ்தவம் அப்படின்ற ஒரு நாடாக அல்லது கிறிஸ்தவ மக்கள் தொகை இன்னும் 2.5 என்கிற மிக மிக குறைவான எண்ணிக்கையில் இருக்கிறது என்று சொன்னால், நான் சொல்லுகிற கருத்து உங்களுக்கு உடன்படாமல் கூட இருக்கலாம், என்னை பொறுத்தளவில் சரியாகப்படுகிறது. அவர் கேரளாவுக்கு சென்ற பொழுது அந்த கேரளத்து மக்கள் தான் பெற்றுக்கொண்ட இறை அனுபவத்தை பிறருக்கு வெளியில் சொல்லவே இல்லை. அவர்கள் பெற்றுக்கொண்ட அந்த விழிப்பு நிலை அனுபவத்தை பிறரோடு பகிர்ந்து கொள்ளவே இல்லை. இப்படி தான் பெற்ற அனுபவத்தை பிறரோடு பகிராத நிலையில் அது ஒரு விதமான தேக்க நிலையை உருவாக்கும். ஒரு விதத்தில் சொல்லப்போனால் ஆன்மீகம் என்பது பிறரை மையப்படுத்திய ஆன்மீகமாக இருக்க வேண்டும். தான் பெற்ற விழிப்பை பிறரும் பெற வேண்டும் என்பதற்கு அவர்களுக்கு அழைப்பை கொடுக்க வேண்டும். 1996 மெக்சிகோ நகரில் ஒரு அருமையான ஒரு கூட்டம் போட்டார்கள். அந்த கூட்டத்தை போட்டு 2000 பிறக்கிற பொழுது இந்த உலகமே கிறிஸ்தவர்களாக மாற்றப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்று அவர்களுக்குள்ள ஒரு தீவிரமான ஒரு எண்ணத்தோடு அவர்களெல்லாம் சேர்ந்து வருகிறார்கள். மிகப்பெரிய அளவில் கூட்டம் போட்டு அவங்க பேசுகிற பொழுது அவர்கள் நிதியை பற்றி பேசுகிறார்கள். சரி, நம்ம எல்லாரும் சேர்ந்து கிறிஸ்துவுக்குள்ளாக இந்த தேசத்தை மட்டுமல்ல இந்த உலகத்தையே ஆதாயமாக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் நிறைய பொருள் செலவிட வேண்டும், நிறைய பைபிள் வாங்கணும், நிறைய அச்சிட்டு நிறைய கொடுக்கணும், நிறைய சுவரொட்டிகள் ஒட்ட வேண்டியிருக்கு, நிறைய ஸ்பான்சர் பண்ண வேண்டியிருக்கு, பெரிய பெரிய கூட்டங்கள் நடத்த வேண்டியிருக்கு, நிறைய அப்படி நிறைய 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 திட்டங்கள் போடுகிறார்கள். அப்போ அந்த கூட்டத்திலிருந்து ஒரு தம்பதியர்கள் 2 எழுந்திருச்சாங்களாம். தம்பதியர்களாக எழுந்து சொன்னார்களாம், நாங்கள் இந்த வேலையை மும்முரமாக எடுத்து முன்னின்று நடத்த தயாராக இருக்கிறோம். நீங்கள் கொடுக்கிற எந்த மூலதனமும் எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் தான் மூலதனம், எங்களுடைய வாழ்வும் செயலும் தான் மூலதனமாக இருக்க போகிறது என்று சொன்னார்களாம். 2000 அவர்கள் ஒருவரால் மட்டுமே 18 கிறிஸ்துவுக்குள் ஆதாயமாக்கப்பட்டு அவர்கள் எல்லோருமே நல்ல கிறிஸ்தவர்களாக மாற்றப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஏன் இந்த தொய்வு நிலை? திருத்தந்தை 23 பவுல் அழகாக சொல்லுவார், நாம் உண்மையான கிறிஸ்தவர்களாக நடந்தோம் என்றால் இந்த உலகில் கிறிஸ்துவை அறியாதவர்கள் என்று யாருமே இருக்க மாட்டார்கள். நாம் உண்மையான கிறிஸ்தவர்களாக இருந்தோம் என்று சொன்னால், விழிப்பு நிலை பெற்ற கிறிஸ்தவர்களாக இருந்தோம் என்று சொன்னால், கிறிஸ்துவை அறியாதவர்கள் என்று இந்த உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நாம் இன்றைக்கு சமகாலத்தில் பார்க்குறோம் பாருங்களேன், எனக்கு வயசு இன்னைக்கு ஒரு 32-33 வச்சுக்கோங்க, ஒரு 25 முன்பாக ஒரு 90-80 பார்த்தோம் அப்படின்னா கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொன்னாவே அந்த ஊரில் போலீஸ்காரங்க உள்ள வர்றதுக்கு தயங்குவாங்க. பயத்தினால அல்ல, அந்த ஊருக்குள்ளே போனால் என்னப்பா, அந்த ஊர்லேயே 4 பெரியவங்க இருப்பாங்க, பங்குசாமியார் இருப்பாங்க, 4 பேர் சொன்னால் அந்த மக்கள் கேட்டுக்குருவாங்க, பெரிய அளவில் சண்டை வம்புக்கெல்லாம் வராத ஆளுக்க அப்படின்னு ஒரு பார்வை இருந்துச்சு, ரொம்ப நாளாக இருந்துச்சு அந்த பார்வை. ஆனால் சமீப காலமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களே, அது சுத்தமாக அடிபட்டு போச்சுங்க, சுத்தமாக அடிபட்டுருச்சு. கோர்ட்டுக்கு போனாலும் நம்ம ஆள் தான் நிற்கிறான், போலீஸ் ஸ்டேஷன் போனாலும் நம்ம ஆள் தான் நிற்கிறான், பேப்பரில் பார்த்தா கிறிஸ்தவ பேர் இல்லாத வம்பு இல்லாத நாட்களை இன்றைக்கி இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மாறிடுச்சு அப்படின்னா, கிறிஸ்துவரிடம் இருக்கிற அந்த விழிப்பு நிலை, தாம் பெற்றுக்கொண்ட கிறிஸ்து அனுபவத்தை நாம் பிறரோடு பகிர்ந்து கொள்ள தவறிவிட்டோம் என்பது நமக்கு வெளிப்படையாகிறது. சரி, அப்போ அந்த விழிப்பு நிலை என்பது என்ன அப்படின்னு பார்த்தா, நம்முடைய வாழ்க்கையை முழுமையாக நிறைவாக வாழ்வது. அதுக்கு வேற யாருமே உதாரணம் இல்லை, இயேசு ஆண்டவர் தான் நமக்கு உதாரணம். தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக நிறைவோடு வாழ்ந்தார். இந்த உலகத்தில் பிறந்த மனுஷர்கள்லேயே, இந்த உலகத்தில் மனிதனாய் பிறந்த ஆட்கள்லேயே, தன்னுடைய இறப்பை தெரிந்து கொண்டு பிறந்த ஒரே மனிதர் இயேசு தான், அவரை விட்டு யாருமே இல்லை. அவருக்கு தெரியும், 30 என்னுடைய பணி வாழ்க்கை ஆரம்பிக்கிற பொழுது 33 இந்த மக்கள் என்னை ஓசான என்று சொன்ன இதே மக்கள் என்னை ஒளிக என்று சொல்லி என்னை அரசருடமும் ஆளுநரிடமும் ஒப்படைப்பார்கள், என்னை சிலுவையில் அறைந்து என் மானம் போகக்கூடிய அளவிற்கு என்னை அசிங்கப்படுத்தி தான் கொள்வார்கள் என்பது ஆண்டவருக்கு தெரிந்திருந்தது. 33 தான் வாழப்போகிறோம், இப்படிப்பட்ட சாவு தான் எனக்கு வரப்போகுது அப்படின்னு தெரிந்திருந்தும் கூட அவரால் நிறைவோடு வாழ முடிந்தது என்று சொன்னால், அவர் கொண்டிருந்த அந்த விழிப்பு நிலை, அவர் தன்னை குறித்த ஒரு வெளிப்பான ஒரு பார்வையை அவருக்குள் கொண்டிருந்தார். திருத்தூதர் பணி 20 31 பவுலுடைய ரபேசு நகரத்து மக்களை பார்த்து சொல்வார், விழிப்பாயிருங்கள், விழிப்பாயிருங்கள், உங்களை சுற்றி என்ன நடக்கிறது என்று பாருங்கள் என்று அந்த விழிப்பு நிலையை பற்றி பேசுகிறார். அதே போல திருவெளிப்பாட்டு நூல் 16:15 சொல்லப்பட்டிருக்கிறது, விழிப்பாயிருப்போரே பேறு பெற்றோர், விழிப்பாயிருப்பவர்களே பேறு பெற்றோர். நல்லது. அப்படி என்று சொன்னால் இந்த விழிப்பு நிலை, இந்த விழிப்பு நிலையிலிருந்து நாம் உறுதிப்பட வாழ்ந்தோம் என்று சொன்னால் நமக்கு என்ன பலன்? நீங்கள் கேட்கலாம், என்ன சாமி விழிப்பாயிருங்க விழிப்பாயிருங்க அப்படின்னு சொல்கிறீங்களே, நாங்களாம் விழிப்பாக தானே இருக்கிறோம் என்று நாம் சொல்ல முடியும். ஆனால் இந்த விழிப்பாக இருப்பதனால் நமக்கு என்ன பலன் கிடைக்க போகிறது என்று சொன்னால், ஒன்று, முதல் காரியம், கவலையிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள முடியும். விழிப்பாக இருப்பவர்களினால் கவலையிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியும். இன்றைக்கி மனுஷன் எல்லாருக்கும் இருக்கிற ஒரே பிரச்சனை கவலை தான். நான் ஒரு சில நேரங்கள்லாம் பார்ப்பேன், ஆட்கள்லாம் வருவாங்க, என்ன நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கிறேன், நல்லா தான் சாமி இருக்கான, என்னமோ ஒரு மாதிரி இருக்குது அப்படி சொல்லுவாங்க. நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க, நீங்களே சொல்லியிருப்பீங்க, சாப்பிட்டீங்களா, சாப்பிட்டேன், சாப்பிட்டேன், நம்ம நெஞ்சுங்கன்னு கறிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல கல்யாணங்களே எல்லாம் முடிஞ்சிருக்கும், விசேஷங்கள்லாம் முடிச்சிருப்பாங்க, அப்போ ரொம்ப சந்தோஷம், எல்லாம் முடிஞ்சிச்சு, எல்லாம் முடிஞ்சான. இதில் என்னமோ ஒரு மாதிரி இருக்குது, இந்த என்னமோ ஒரு மாதிரி இருக்குது, என்னமோ ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்கிற ஆளுக்கு எல்லாருமே கவலைக்குள் சிக்கி இருக்கிறார்கள். அவர்கள்லாம் விழிப்பு நிலை அடையாமல் இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த என்னமோ மாறி இருக்கின்ற இந்த நிலை நமக்கு மாறணும். அதே நேரத்தில் ஒரு சில பேர் பேசும்போது சொல்லுவாங்க, ஒரு நல்ல சென்டென்ஸ் சொல்லுவாங்க, நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கேன் ஆனா அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா இருக்கேன் ஆனா அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லா இருக்கேன் இருந்தாலும் அதில் ஒரு குறை இருக்கு. குறைகளை காண 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 நமக்குள் கவலை பெருகிக் கொண்டே இருக்கும். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு தெளிவாக சொல்கிறது. சீராக்கின் சாலமோனின் ஞான நூல் 6:15 சொல்லுகிறது, விழிப்பாயிருப்போர் கவலையிலிருந்து விடுபடுவர். இறை வார்த்தை தெளிவாக சொல்கிறது, விழிப்பாயிருப்போர் கவலையிலிருந்து விடுபடுவர். அப்போ எவ்வளவு தூரம் விழிப்பு நிலை இருந்தோம் என்று சொன்னால் கவலை நம்மை கவ்வாமல் இருக்கும். ஒரு முறை ஒரு மேடையில் ஒரு பேச்சாளர் பேசிக் கொண்டே இருக்கிறார். முதல்ல ஒரு அருமையான ஒரு ஜோக்கு சொல்ற கக்கன்னு அம்புட்டு பேரும் சிரிக்கிறான். மீண்டுமாக அதே ஜோக்கை கொஞ்ச நேரம் கழிச்சு ரெண்டு வார்த்தை சொல்லிட்டு திருப்பி சொல்றாரு. 100 பேர் சிரிச்ச இடத்துல ஒரு 50 பேர் கக்க கக்க கக்கன்னு சிரிக்கிறார். அதே ஜோக்கை கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி சொல்றாரு. ஒரு மாதிரி எல்லாம் முறைச்சு பார்க்குறாங்க அவர். அப்போ அந்த பேச்சாளர் கேட்டாரா, இனியா நல்லா தானே சொன்னேன், ஒரே ஜோக்கு தானே சொல்றேன், ஏன் சிரிக்க மாட்டேற, ஒரே ஜோக்கை திருப்பி திருப்பி சொன்னால் எவையா சிரிப்பான் அப்படின்னு சொல்லி அந்த பேச்சாளரை பார்த்து அங்கே இருக்கிற ஒரு ஆள் எழுந்திரிச்சு கேட்டாராம். அப்போ அந்த பேச்சாளர் சொன்னாராம், ஏயா ஒரே ஜோக்கை ஒரு தடவை சொல்லிட்டு ரெண்டாவது தடவை சொன்னால் கொஞ்சம் சிரிக்கிற, மூணாவது சொன்னால் சிரிக்க மாட்டேன்ற, ஒரே பிரச்சனையை திருப்பி திருப்பி எல்லாத்துலேயும் சொல்லி சொல்லி வர்றியே, உனக்கு என்ன பெருசாக கிடச்சிட போகுது அப்படின்னு சொல்லி கேட்டார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய கவலையை போய் இன்னொருடம் சொல்லி நான் கவலையாக இருக்கிறேன் கவலையாக இருக்கிறேன் என்று சொல்வதனால் அந்த கவலை ஒருபோதும் அது நம்மை விட்டு அகன்று போவதில்லை. விழிப்பு நிலை, என் கவலைக்கு என்ன காரணம், என்னை என்னுடைய கவலைப்படுத்தக்கூடிய காரியங்கள் என்ன என்பதை நாம் கொஞ்சம் யோசித்து பார்த்தா நல்லா இருக்கும். மீண்டுமாக இயேசு ஆண்டவரை தான் உதாரணமாக நான் காட்ட விரும்புகிறேன். எவ்வளோ பிரச்சனைகள் அவருக்கு, எவ்வளவு தூரம் அசிங்கப்பட்டார், எவ்வளவு தூரம் அவமானப்படுத்தப்பட்டார், இருப்பினும் கூட எதை குறித்தும் அவர் கலவலைப்படவே இல்லை. தன்னுடைய பேச்சை கேட்டவுடன் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்தார்கள். என் சதையை உண்டு ரத்தத்தை குடிப்பவன் நிலைவாழ்வை கொண்டுள்ளான் என்று சொல்கிற பொழுது அந்த வசனம் பல பேருக்கும் ஒத்து வரவில்லை. எல்லோரும் கழிந்து போகிறார்கள். நல்ல காரியம்தான் செய்கிறார், ஓய்வு நாளில் நல்ல காரியம்தான் செய்கிறார், இருந்தாலும் கூட அவரை பற்றி குறையாக பேசிக் கொண்டே இருக்கிறார்கள். என்னென்னை பார்த்து குறை பேசுகிறார்கள் என்று சொல்லி ஆண்டவர் ஒருபோதும் கவலைப்பட்டதே இல்லை. விழிப்பாயிருக்கிற மனிதன் கவலை கொள்ள மாட்டான். இரண்டாவது, விழிப்பாக இருந்தோம் என்று சொன்னால் தீமையிலிருந்து நம்மால் தப்பித்துக் கொள்ள முடியும். ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த விண்ணுலகில் இருக்கிற ஜெபம் சொல்கிற பொழுது ஒரு அருமையான வசனம் சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? ஆண்டவரே சோதனையை உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை காத்தருளும். ஆண்டவர் காத்துட்டு தான் இருக்காரு, அவர் காக்கத்தான் செய்கிறார். கையை பிடிக்க கையை நிட்டும் போது நம்ம கையை உருவிட்டு போனோம்னா அது கடவுள் வந்து பொறுப்பாகவே முடியாது. அப்போது இந்த விழிப்பு நிலையினுடைய அடுத்த கட்டம் என்னவென்று சொன்னால் தீமையிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள முடியும். மத்தேயுவின் செய்தியில் 24:42 இப்படி சொல்லுகிறது, விழிப்பாயிருங்கள், ஏனெனில் உங்கள் ஆண்டவர் எந்த நிலையில் வருவார் என உங்களுக்கு தெரியாது, இரவில் எந்த காவல் வேளையில் வருவார் என்பதும் உங்களுக்கு தெரியாது. அதனால் நீங்கள் ஆயத்தமாயிருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மனுமகன் வருவார். நினையாத நேரத்தில் மனுமகன் வருவது எவ்வளவு தூரம் உண்மையோ அதே போல நினையாத நேரத்தில் தான் அழகையும் வருவான். இப்போ ரெண்டு பேருமே எந்த நேரத்தில் வருவாங்கன்னு நமக்கு தெரியல அப்படின்னு சொன்னால் ஆண்டவரை கண்டுகொள்வதற்கும் நாம் விழிப்பாக இருக்க வேண்டும். இந்த அழகை நம்மை சோதித்து விடாத அளவிற்கு, நம்மீது ஆட்கொள்ள விடாத அளவிற்கு இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கும் நாம் என்ன செய்ய வேண்டும் சொன்னால் நாம் விழித்திருந்து அந்த ஆண்டவரை கண்டுகொள்ள வேண்டும். அப்போது இறுதியாக இந்த சிந்தனையோடு நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன் இல்லைங்களா. இன்றைக்கு வாசிக்கப்பட்ட இந்த நற்செய்தி வாசகத்தில் இந்த விழிப்பு நிலை அடைவதற்கான ஒரு சக்தியை, ஒரு கருவியை கடவுள் நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். அருமையான ஒரு நற்செய்தி முதல் வாசகம் இன்றைக்கு வாசிக்கப்பட்டது. என்ன சொல்கிறது? வாழ்வழிக்கும் தண்ணீர் ஓடிக்கொண்டிருப்பதை கண்டேன். இந்த வாழ்வழிக்கிற தண்ணீர் என்பது என்ன? அதுதான் திருச்சபை. இந்த வாழ்வழிக்கிற தண்ணீர் தான் திருச்சபை. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கடவுளும் ஆட்டுக்குட்டியும் வீற்றிருந்த அரியணையிலிருந்து புறப்பட்டு. இப்போ இந்த திருச்சபை எங்கிருந்து புறப்பட்டு வருகிறது என்று சொன்னால் தந்தையாம் கடவுளிடம், மூவர் கடவுளிடமிருந்தான் இந்த திருச்சபை புறப்பட்டு வருகிறது. ஆற்றின் இருமரங்கும் வாழ்வுதரும் மரங்கு நடப்பட்டிருந்தன. இந்த திருச்சபையின் இருபுறமும் ஓடுகிற தண்ணீர் வெளியிலே சென்று விடாத அளவிற்கு மதகு கட்டினது போல புனிதர்கள் நம்மை நின்று பாதுகாத்து செல்கிறார்கள். நல்ல ஆன்மீக வழிகாட்டிகள் நமக்கு முன்பாக சென்று கொண்டே இருக்கிறார்கள். அடுத்த வசனம் தெளிவாக சொல்கிறது, இதன் இலைகள் மக்களிடங்களை குணப்படுத்தக்கூடியவை. இந்த புனிதர்களுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள், இந்த புனித வாழ்க்கை வாழ்ந்த நம்முடைய ஆன்மீக வழிகாட்டிகளுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் எல்லாம் நமக்கு குணமளிக்கக்கூடியவை. அருமையான பகுதி. ஒரு வாழ்வழிக்கும் திருச்சபை, அது எவ்வளோ பெரிய ஒரு மூவரும் கடவுளிடமிருந்து பிறப்படுத்த ஒரு திருச்சபை, அதன் இருபுறங்களிலும் இருக்கிற அந்த புனிதர்களுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் நமக்கு எவ்வளவு ஆழமானவை. இவற்றையெல்லாம் நாம் கண்டுகொள்ளாமல் பல நேரங்கள் இருந்து விடுகிறோம். அப்படி என்று சொன்னால், இந்த விழிப்பு நிலையை நாம் நிறைவோடு பெறுவதற்கு மிக மிக முக்கியமான ஒன்று இறை வார்த்தை. வேற ஒண்ணுமே இல்லை. கடவுளுடைய வார்த்தை தான் மிக மிக முக்கியமானது விழிப்பு நிலையை பெறுவதற்கு. இதெல்லாம் தெரிந்திருந்தும் கூட நாம் மீண்டும் மீண்டுமாக இந்த பாவத்திற்குள்ளும் பலவீனத்திற்குள்ளும் சிக்கலுக்குள்ளும் மாற்றிக்கொள்வதற்கு முதல் காரணம் என்ன சொல்லலாம் அப்படின்னா, கண்டுகொள்ளாத தன்மை. அது பெருசாக கண்டுக்கிறது இல்லை, நம்ம பெரும்பாலும் கண்டுக்கிறது இல்லை. பாவம்னாவே ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறோம். சரி பார்த்துக்கலாம் அப்படின்லாம் நம்ம நினச்சிக்கிறோம். அதுதான் தவறு. சகதின்னு தெரிஞ்சே கொண்டு போய் கால் வைக்கிறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம், எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். நல்ல புது சேலை வாங்கி துவைச்சு காய போட்டால் கம்பியில் போய் கொடியில் காயப்படணும், அதை கொண்டு போய் முள்ளில் காய போட்டு எடுக்கும் போது கிழிஞ்சு போச்சுன்னு அழுகிறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம், எவ்வளோ பெரிய ஒரு முட்டாள்தனம். யோசிச்சு பாருங்கள். அதுபோலத்தான் ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேலே நம்ம இந்த பாவ இயல்பில் இருக்கிறோம், பலவீனத்தில் இருக்கிறோம் அப்படின்றத நம்ம கண்டுகொள்ளாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அதுவே நமக்கு சுகமாக மாறிடும். அது நமக்கு சொரணை இல்லாமல் போயிடும். இன்றைக்கி சொரணையற்ற கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க திருச்சபையில். இந்த சுகர் வந்தவங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, ஒரு சின்ன கொசு கடிச்சாவே டக்குன்னு அடிக்கிறவங்க, அந்த சுகர் காலில் முத்தி போச்சு அப்படின்னா எலி கடிச்சா கூட அவள் தெரியாமல் போயிடும். இதுதான் இன்றைக்கி யதார்த்த நிகழ்வில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு. ஆக ஒரு சொரணையுள்ள திருச்சபையாக நாம் இருக்கணும், ஒரு சுறுசுறுப்பான ஒரு திருச்சபையாக இருக்கணும், ஒரு ஆற்றல் மிகுந்த திருச்சபையாக இருக்கணும் அப்படின்னா நாம் அந்த விழிப்பு நிலையை கண்டுகொள்ள வேண்டும் என்பதை இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு தெளிவுபட சொல்லுகிறார். ஆக இந்த விழிப்பான ஒரு திருச்சபை நாம் இருக்க, நாம் விழித்து கொள்வதற்கு முதல் காரணமாக இருக்கிற கவலையை துறந்து, நம்முடைய கவலையை துறந்து நம் தீமைகள் அகற்றி வாழ்ந்தோம் என்று சொன்னால் கவலை துறந்து கடவுளை கண்டுகொள்ள முடியும். நாம் விழிப்பு நிலை அடைந்தோம் என்பதை நமக்கு மட்டுமல்லாமல் இந்த சமூகத்திற்கும் ஒளியாய் கொடுக்க முடியும் என்கிற ஒரு சிந்தனையோடு தொடர்ந்து இந்த திருப்பலியில் ஜெபிப்போம். இறைவன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் எல்லோருமாக சேர்ந்து இணைந்து ஒப்பு கொடுக்கும் இந்த தியாக கல்வாரி பலியானது எல்லாமல் இறைவனுக்கு ஏற்றதாக முடி ஜெபியுங்கள்.
ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, உமது பெயரின் மாட்சிக்கு ஒப்பு கொடுக்குமாறு நீர் அளித்த புனித கொடைகளை ஏற்றருளும். இவற்றின் வழியாக நாங்கள் உமது பரிவிரக்கத்திற்கு ஏற்றவர்களாகி உம் கட்டளைகளுக்கு என்றும் கீழ்ப்படிந்து வாழ செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியினால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகிய எங்களை படைத்தீ. நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீ. அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர்கள் புகழ்கின்றன, தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றன, அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் அடங்குகின்றன. வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராஃபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து